முன்குறித்து வைத்தோரே அழைத்தாரே, அழைத்தோரை ஏற்புடையோ ஆக்கினாரே. முன்குறித்து வைத்தோரே அழைத்தாரே, அழைத்தோரை ஏற்புடையோ ஆக்கினாரே. ஏற்புடையோ தம்மாட்சியிலே பங்கு பெற செய்தாரே, ஏற்புடையோ தம்மாட்சியிலே பங்கு பெற செய்தாரே. வருவோமே மகிழ்வோமே இன்று, பணியோடு இணைவோமே இன்று. வருவோமே மகிழ்வோமே இன்று, பலியோடு இணைவோமே இன்று. முன்குறித்து வைத்தோரை அழைத்தாரே, அழைத்தோரை ஏற்புடையோ ஆக்கினாரே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூயாவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய இறுதி நாட்களில் நாம் ஆண்டவருக்கு முன்பாக கூடி இந்த மாதத்தை ஆசீர்வதித்த கடவுளுக்கு நன்றி செலுத்தியும், புதிய மாதத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த புதன்கிழமையிலே நாம் மன்றாடி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே உங்களுடைய குற்றங்கள் குறைகளையெல்லாம் மன்னிக்கிற இறைவன், இரக்கத்தின் ஆண்டவர். ஒவ்வொரு பலியிலும் அவர் இரக்கத்தின் தெய்வமாக வெளிப்படுகிறவர். இந்த பலியிலும் ஆண்டவர் உங்களுக்கு இரக்கத்தை பொழிந்து நிறைவான ஆசிரை அளித்து, நீங்கள் எந்த விருப்பத்தோடு இந்த திருப்பலியை நிறைவேற்றுகிறீர்களோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றி ஆண்டவருடைய மீட்பு திட்டத்திற்கான நல்ல தகுதியான பாத்திரங்களாக நம்மை மாற்ற இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுக்க, நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்ற நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே. உம்மீது நாங்கள் உள்ளார்ந்து அன்பு கொள்ள செய்தருளும், அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 1-9 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல் நான் உங்களிடம் பேச முடியவில்லை. மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகிறேன். நான் உங்களுக்கு திட உணவை அல்ல, பாலையே ஊட்டினேன். ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை, இப்போது அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் உங்கள் ஊனியல்புக்கு ஏற்கவே நடக்கிறீர்கள். ஏனெனில் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன. நீங்கள் ஊனியல்புக்கேற்ப நடந்து மனித போக்கில்தானே வாழ்கிறீர்கள். ஏனெனில் ஒருவர் தான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக் கொள்ளும்போது நீங்கள் மனித போக்கில்தானே இருக்கிறீர்கள். அப்போலோ யார், பவுல் யார், நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த பணியாளர்கள்தானோ? அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அருளியவாறு அவர் தொண்டு ஆற்றுகிறார்கள். அப்போலோ நீர் பாய்ச்சலானார், கடவுளே விளைச்சல் செய்தார். நடுகிறவருக்கு பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவருக்கு பெருமை இல்லை, விளைச்சல் செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவனானாலும் நீர் பாய்ச்சுகிறவனானாலும் ஒன்றுதான். தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள், நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர்.
ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ. ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ. வாழ்ந்து ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். வானின்று ஆண்டவர் பார்க்கிறார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ. தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ. தாம் வீட்டிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை ஊடுருவுகின்றவர் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவர் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவர் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவர் அவரே. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ. தெரிந்தெடுத்த மக்கள் மக்கள் பேறு பெற்றோ. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து கழிகூறும், ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ. தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ. தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ.
Hallelujah, 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 hallelujah. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவார் என முழக்கமிடவும், ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 38 தொடக்கம் 44 முடியும். இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடுங்காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்று இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெஸ்ஸியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடி சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பான வழிபாட்டில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் இதயங்களிலே ஊன்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தை உயிருள்ளதாக இருக்கிறது, அது ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது, அது எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்க உதவுகிறது, அது ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட அபிஷேகங்களை கொண்டிருக்கிறது இந்த இறைவார்த்தை என்பதை எபிரேயர் 4:12 பதிவு செய்திருப்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஆண்டவரால் திருமுழுக்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு அடிப்படை இறைவார்த்தையாக இருக்கிறது என்பதை உங்கள் முன் வைத்து இந்த இறை சிந்தனைக்குள் நாம் கடந்து செல்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் மிக அழகாக ஒரு காரியத்தை நம்மோடு பேசுகிறார். இந்த நற்செய்தி எல்லாம் வெறுமையாய் ஒரு வழிபாட்டுக்காக வாசிக்கப்படுவதல்ல, மாறாக இந்த வாசகங்களை உற்று நோக்கி நாம் அந்த வாசகத்திலிருந்து கடவுள் என்ன செய்தியை நமக்கு சொல்லுகிறார் என்பதை அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலே இந்த இறை வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கூர்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய சீடர்கள் என்ன செய்தாங்க? இயேசுவை கூர்ந்து பார்த்தார்கள். அவர் என்னென்ன செய்கிறாரு எல்லாத்தையும் கூர்ந்து பார்த்து கவனித்து கொண்டாங்க. இப்போ நம்ம இயேசுவை வந்து மனித நிலையிலே கூர்ந்து பார்க்க முடியாது. எங்களை இப்படி தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க, எங்களை யூடியூப்பில் பார்க்குற ஆட்கள் எல்லாம் கூர்ந்து பார்த்துட்டு ஒரு சில கரெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இது இப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, ஏன் எங்களுடைய உடல் அமைப்பில் கூட சில தலைமுடியை சரியாக செய்வலை, உங்களுடைய பாவனை இப்படி இருக்கிறதுன்னு எனக்கு மட்டுமல்ல பலருக்கு கொடுப்பதை நான் கேட்டிருக்கிறோம். எங்களுக்கே அந்த கமெண்ட்ஸ் வருவதை பார்த்துருக்கிறோம். அப்போ கூர்ந்து பார்ப்பது என்பது தனக்கு விருப்பமானவர்களை கூர்ந்து பார்ப்பது என்பது, அல்லது நாம் யாரை வந்து குறை சொல்ல போகிறோமோ அவர்களை கூர்ந்து பார்ப்பது என்பது நம்மளுடைய ஒரு இயல்பினுடைய அடையாளமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் ஆண்டவரை கூர்ந்து பார்க்கணும். எதற்காக பார்க்குறீங்க? இன்றைக்கி நிறைய பேர் ஒவ்வொருத்தரையும் கூர்ந்து பார்ப்பது அவர்களை குறை சொல்வதற்காக கூட இருக்கலாம். ஆனால் நாம் திருத்தூதர்கள் கூர்ந்து பார்த்தார்கள். எதற்காக? இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்வதற்காக. அதே போல் நாமும் ஆண்டவரை கூர்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த அருமையான வார்த்தைகளை நீங்கள் கூர்ந்து பார்க்கிற பொழுது, நற்செய்தியை அல்லது முதல் வாசகத்தை, புதிய ஏற்பாட்டை, பழைய ஏற்பாட்டை, எதை எடுத்து வாசித்தாலும் நீங்கள் கூர்ந்து பார்க்கணும். அது உள்ள அப்படி பார்க்கிற அந்த ஒரு பக்குவத்தை நம்ம பழக்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம வாசகத்தை நம்ம கூர்ந்து பார்க்கிற பொழுது அதில் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவை என்ன செய்கிறாங்க? தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிட்டு அவர் கடந்து போகிறார். அப்போ இன்றைக்கி இந்த ஒரு திட்டத்தை தான் கடவுள் என்ன செய்கிறாரு? அவர் மட்டும் வைத்து கொண்டிருக்கல, தன் திருத்தூதர்களுக்கும் நமக்கும் அதே திட்டத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். நம்ம பைபிளில் பல இடத்துல அதை பார்க்குறோம். ஆண்டவருடைய வார்த்தை மாற்கு நற்செய்தி 16:15 பார்க்குறோம். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். 2 தீமோத்தேயு 4:2 நம்ம பார்க்குறோம். இறைவார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறோம். கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு என்கிற வார்த்தைகள் அதோடு தொடர்புடையதாக எழுதப்பட்டிருக்கிற லூக்கா நற்செய்தியில் 7:22 நம்ம பார்க்குறோம். அதற்கு அவர் மறுமொழியாக, நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். மத்தேயு 10:27 நம்ம பார்க்குறோம். நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள் என்கிற வார்த்தையை பார்க்குறோம். இப்படி பல விஷயத்தை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம மேற்கோள் காட்ட, இந்த இடத்துல நமக்கு இவ்வளோ வார்த்தைகள் இருக்கிற, என்னடா ஃபாதர் ஒவ்வொரு இறைவசனமாக வாசிச்சிட்டே இருக்கிறாரே அப்படின்னு நம்ம சோர்ந்து போகாதபடி நம்மளுடைய திட்டம் என்ன, நம்ம எதை குறித்து பயணிக்கிறோம் என்பதை சிந்தனையில் வைக்க வேண்டும். அப்போ இயேசு சாமி இன்றைக்கி நான் போய் நற்செய்தி அறிவிக்கணும், இதுக்கு தான் அனுப்பப்பட்டேன் அப்படின்னாரு. இன்றைக்கி அதே திட்டத்தை நமக்கும் கொடுத்துருக்கிறாரு. பல இடத்துல அதைத்தான் இப்போ நான் வாசி காட்டினேன். பல இடத்துல இதே அழைப்பு நமக்கு வந்திருக்கிற, அப்போது இந்த அழைப்பை நம்ம எல்லாருமே பெற்றிருக்கிறோம். இப்போ இந்த நற்செய்தியை அறிவிப்பது என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய, ஆழமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிற. கடவுள் எப்போ நமக்கு உதவி செய்வார்? இப்போ நான் வந்து ஒருத்தரை வந்து ஒரு வேலைக்காக அனுப்புகிறேன், ஒரு கடைக்கு அனுப்புகிறேன் ஒரு பொருள் வாங்கன்னா, உடனே அந்த நபர் சரி ஃபாதர் நான் போயிட்டு வரேன் அப்படின்னா, உடனே நம்ம என்ன செய்வோம்? அது அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான பொருளை, அதாவது பணத்தை நம்ம கொடுக்கணும். அந்த பண காரியத்தை கொடுத்தா தான் அவங்க போய் அதை செய்து முடிச்சுட்டு வருவாங்க. அதே போல் கடவுளுக்காக யார் செயல்படுகிறார்களோ, நான் போய் இந்த வேலையை செய்கிறேன் ஆண்டவருக்காக நான் போகிறேன்னு சொல்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் கடவுள் என்ன செய்வார், ஆவியானவரையும் ஆவியின் பலத்தையும் இன்னும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்து அவர்களை பலப்படுத்துகிறார். பிசாசும் நிறைய பேரை பலப்படுத்தும், அது எதுக்குன்னா அவங்களுடைய வேலையை செய்கிறதுக்கு. பல வேலைகளில் பிசாசானவன் தீயவன் வந்து யாரை பலப்படுத்துகிறான், பணத்தாலையும் அதிகாரத்தாலையும் மனித பலத்தாலையும் இப்படி பலப்படுத்துவான். கடவுள் அவருடைய ஆசீர்வாதங்களால், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் அவங்கள பலப்படுத்துவார். இதை வைத்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், இவங்க கடவுளுடைய ஊழியராக இருக்கிறாங்களா அல்லது இவங்க பிசாசுக்கு ஊழியர் செய்கிறவங்களாங்கிறத நம்ம அடையாளப்படுத்துகிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் ஏன் நமக்கு பலம் கொடுக்குறார், ஏன் ஒருத்தருக்கு பொருளாதார பலத்தை கொடுக்குறாரு, ஏன் ஒருத்தருக்கு நல்ல அறிவை கொடுத்துருக்கிறாரு, ஏன் ஒருத்தருக்கு நல்ல அழகை கொடுத்துருக்கிறாரு, ஏன் ஒருத்தருக்கு நல்ல திறம்பட செயலாற்றுகிற ஒரு ஆற்றலை கொடுக்குறாரு அப்படின்னா, அவருடைய திட்டம் இவங்க வழியாக நிறைவேறணும், உன் வழியாய் நிறைவேறணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். இப்போ இந்த காரியத்தை தான் நற்செய்தி அறிவிப்பு என்று நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லுகிறோம். அதனுடைய செயல்பாட்டினுடைய தளங்கள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதை செயல்படுத்துகிற உள்ளம் நல்ல உள்ளமாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம வார்த்தைக்குள்ளே போய் பார்க்குறோம் இந்த செய்தியினுடைய அந்த சுருக்கத்தை. முதல் வாசகத்திலேயும் நற்செய்தியிலையும் நம்ம போய் பார்க்குறோம். பாருங்கள், முதல் வாசகத்தில் பவுலடியார் வந்து கொரிந்து மக்களுக்காக பேசுகிறார். கொரிந்து மக்களுக்காக, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் வந்து வல்லவங்க, நீங்கள் என்னை அப்படி கவனிச்சிங்க இப்படி கவனிச்சிங்க. பாருங்கள், அவர் பெருமையாக பேசலை, பாசமாக பேசுகிறாரு, அவர்களுக்காக பேசுகிறாரு, அவர்களை காப்பாற்றணுங்கிற ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தோடு பேசுகிறாரு. ஆனால் அவர் பேசுவது ரொம்ப கடினமான வார்த்தைகள். பாருங்கள், நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் என கிறிஸ்துவோடுள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகிறேன். எவ்வளோ அருமையாக ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு நான் திட உணவை ஊட்ட முடியல, பாலையே ஊட்டுகிறேன், ஏன்னா நீ திட உணவு உண்ணக்கூடிய நிலையில் இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ், ஒரு அழுத்தமான செய்தி. அதை எவ்வளவு அழகாக அவர் சொல்லுகிறார். அதில் அந்த பவுலடியாருடைய மனநிலை, அந்த கொரிந்து மக்கள் மீது அவருக்கு இருந்த ஒரு அன்பு, அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு தனியாத தாகம், ஆர்வம், ஜலஸ் என்று சொல்லுவாங்க, ஜீல், ஜலஸ் அப்படின்னா என்ன, பற்றி எரிகிற ஒரு உணர்வு. அன்புக்குரியவர்களே, நற்செய்தி அறிவிப்பாளனுடைய உள்ளம் இதுவாகத்தான் இருக்கணும். இப்போ இதை ஒட்டி நம்ம இங்கே போய் பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டில் இது நற்செய்தி வாசகத்துக்கு போங்க. அந்த இடத்துல பாருங்கள், இயேசுவின் பக்கம் என்ன செய்கிறார், இயேசு அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கிறாரு. மாமியாருடைய, பேதுருவுடைய மாமியார் வீட்டுக்கு போகிறாரு. உடன் இருந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவர்கள் அவருக்காக அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அவர்கள் அவருக்காக குணமாக்க மன்றாடினார்கள், அவருக்காக அவர்கள் மன்றாடினார்கள். அவர்கள் அவருக்காக, யாருக்காகன்னு நமக்கு தெரியுது, பேதுருவின் மாமியார். அவர்கள் யார், இப்போ பேதுரு மட்டும் ரெக்வஸ்ட் பண்ணலை, பேதுருவோடு இருந்த அத்துணை பேரும் அந்த தாய்க்காக மன்றாடுறாங்க. அவர்கள் அவருக்காக, பாருங்கள் இரக்கம் எப்படி போகுது பாருங்கள். இப்போ அந்த இடத்துல இயேசு என்ன செய்கிறாரு, இயேசுவின் பக்கமாக இருந்து பார்க்கிற பொழுது இயேசு அவர்களுக்காக என்ன செய்கிறாரு, மனம் இறங்கி அவங்களுடைய அந்த நோயை குணமாக்குறாரு. இருவரும் இணைந்து பேதுருவினுடைய மாமியாருக்காக ஜெபிக்கிற அந்த ஆசைப்படுகிற அந்த இதை பார்க்குறோம். அப்போது மக்கள் ஒருபுறம் இயேசுவை நோக்கி இருக்கிறாங்க, இயேசுவினுடைய பார்வை மக்களை நோக்கி இருக்கிறது, இருவரும் அங்கே காயப்பட்டு நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற மாமியாருக்காக இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒருவர் ஒருவருக்காக சிந்திக்கிற ஒரு செயல். இப்போ முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், பவுலடியார் ஒரு குணமாக்குதல் வேலையை செய்கிறார். இந்த நற்செய்தியில் இயேசு சுவாமி ஒரு குணமாக்குகிற வேலையை செய்கிறார். இயேசுவோட உடன் இருந்தவர்களும் அந்த குணமாக்குகிற வேலையை செய்கிறாங்க. இப்போ இயேசுவோட உடன் இருந்தவர்களால் சொல்ல முடியாது, ஏன்னா வல்லமை அவங்கக்கிட்ட இல்லை. அவங்களால் எந்திரிச்சு நீங்கள் போங்க, நாங்கள் இயேசு நான் குணமாக்குறேன்னு சொல்ல முடியாது. அப்போ யாருக்கிட்ட சொன்னால் குணம் ஆவாங்க, அதை அவங்க பிடிச்சிக்கிட்டு இயேசுவிடத்தில் கருத்தாய் சொல்கிறாங்க. முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குற அந்த வார்த்தை, பவுலடியாரும் ஏதோ ஒரு குணமாக்குதலை செய்ய ஆசைப்படுறாரு. அப்போ நற்செய்தியில் நம்ம பார்க்குறது உடல் சார்ந்த குணமளிப்பு, இந்த முதல் வாசகத்தில் நம்ம பார்ப்பது ஆன்மா சார்ந்த ஒரு குணமளிப்பு. அப்போ இன்றைக்கு நற்செய்தியை அறிவிப்பது என்பது இந்த இரண்டு தளத்திலும் வெளிப்படக்கூடிய ஒரு அடையாளங்களாக இருக்கிறது. பவுலடியாரை போல நாமும் என்ன செய்யணும், நற்செய்தியை அறிவிக்கணும். இன்றைக்கி அதை தான் பவுலடியார் சொல்கிறாரு. அப்பல்லோ இருக்கிறாரு, பவுல் நான் இருக்கிறேன், எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்தாங்க, கிறிஸ்து மகிமை அடைகிறாரு, நாங்களெல்லாம் ஒரு பணியாளனுக்குரிய நிலையில் நின்று செய்கிறோம். அப்போது நற்செய்தியாளர்களாக நாம் எல்லாரும் என்ன செய்யணும்னா, இந்த பணியாளருக்குரிய நிலையில் நின்று செய்ய வேண்டியதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் இந்த வாசகங்கள் நமக்கு உணர்த்துகிறது. இதோ அவங்க முடியாமல் அங்கே வீட்டுக்கு போவேணாம்ப்பா, அவங்க முடியாமல் கிடக்கிறாங்க, போனால் ரெண்டு வாய் கூட ஒரு காப்பி தண்ணி போட்டு தரத்துக்கு அவங்களுக்கு முடியாது, ஏன் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு அவங்க என்ன செய்யலை, நோயுற்று கொடுக்கிற அந்த மகளை அவங்க தனித்து விட்டு போகலை, மாறாக அவருக்காக அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. மக்களும் இயேசுவும் அந்த உணர்வோடு போகிறாங்க. அப்போ இந்த நற்செய்தி அறிவிப்பு என்பது உடல் சார்ந்த நிலையில் கூட இருக்கலாம், அது ஆன்மா சார்ந்த நிலையில் இருக்கலாம், அறிவு சார்ந்த நிலையில் இருக்கலாம். நற்செய்தி அறிவிப்பு என்பது நம்ம நினைக்கிறது போல் பைபிள் எடுத்துக்கிட்டு 10 பேரை கூட்டி வச்சு பேசுகிறது தான் அப்படிங்கிறது இல்லை. இன்றைக்கி நற்செய்தி அறிவிப்பு என்பது இன்றைக்கி சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது இப்படித்தான் அடையாளப்படுத்தப்படுகிறது. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் கூடி ஒரு 50 பேரை கூடி உட்கார வச்சு அவங்களுக்கு இறை செய்தியை சொல்கிறது தான் நற்செய்தி அறிவிப்பு அப்படின்னு. அப்படி அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பார்க்கிற பொழுது, நம்ம இயேசுவின் பக்கம் பார்க்கிற பொழுது, இயேசு அவர்களுக்காக மனமிறங்குறாரு, இருவரும் இணைந்து பேதுருவின் மாமியாருக்காக மனமிறங்குறாங்க. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இரக்கத்தை கொடுக்கறதை நம்ம பார்க்குறோம். இதுவே நற்செய்தி பறைசாற்றுவது. யாருக்கு எது உகந்ததோ அதை கொடுப்பதே நற்செய்தியாக இருக்கிறது. ஒருத்தர் பசியாக வராரு, அவர்கிட்ட உட்கார வச்சு நான் நிறையா பாண்டித்யம் பெற்றிருக்கிறேன், பைபிளில் நிறைய இடத்துல பிரசங்கம் வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் பிரசங்கம் வச்சேன்னா அது நற்செய்தி இல்லை. பசியோடு வருகிற ஒரு மனுஷனுக்கு நான் உடனே அவனுடைய தேவையை அறிந்து அவனுக்கு ஒரு உணவு அளிக்கிற போது அது நற்செய்தி. அவனுக்கு நான் வேறு எதுவுமே பேச தேவையில்லை, உன்னுடைய கருத்தாய் அவருடைய குறிப்பறிந்து அவருடைய தேவையை அறிந்து நான் உதவி செய்கிற போது. இன்றைக்கு பாருங்களேன், யார் ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர், அவருக்கு நான் சாப்பாடு போடக்கூடாது, அவர்கிட்ட நான் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நான் பேசினா அது நற்செய்தி. இன்றைக்கி நிறைய முதியோர் இல்லங்களில் பெரியவங்கள்லாம் பேச ஆள் இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படியே தனிமைப்படுத்தப்பட்டு அப்படியே இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பேச கதைகள் உண்டு. அப்போ போய் உட்காந்து அவங்க பக்கத்தில் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்போ நீங்கள் ஒரு அரை மணி நேரம் போய் உட்காந்து அந்த கதையை கேட்டுட்டு வந்தீங்கன்னா போதும், வேறு ஒன்றும் நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அந்த இடத்துல மாற்றத்தை உருவாக்க முடியாது. அவங்களுக்கு நம்ம ஒன்றும் இறக்கப்பட தேவையில்லை. அவங்க கதையை கேட்டுட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டு வந்தால் அது ஒரு நற்செய்தி பணி. இன்றைக்கி இந்த நற்செய்தி பணி என்பது நம்ம வீடுகளுக்குள்ளே நடக்கணும்னு தான் இயேசு சொல்கிறார். இன்றைக்கி வீடுகளுக்குள்ளே சிதைக்கப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கிறவர்களுக்கு, இந்த பேதுருவின் மாமியாரை போல நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி ஒரு அடையாளமாக இருக்கிறோம், நற்செய்தி அறிவிப்பை கொடுக்குறோம். நம்ம அருகில் இருக்கிறவர்களுக்கே நற்செய்தி கொடுக்க நம்மளால் முடியலன்னா நம்ம எந்த இடத்துல போய் உலகெங்கும் போய் எப்படி நற்செய்தி அறிவிக்க முடியும்? என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நர்மையான வார்த்தைகளை உள்வாங்கி நம்மோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு முதல்ல நம்ம அன்பை கொடுக்கிற போது அது நற்செய்தி. யாருக்கு இரக்கம் தேவையோ அந்த இரக்கத்தை கொடுக்கிற பொழுது நற்செய்தி. ஒரு சில குழந்தைகள் கவுன்சிலிங் கொடுக்கிற போது நாங்கள் பார்த்து வேதனைப்படுவது, பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு அந்த குழந்தைகள் மட்டிலே மிகப்பெரியதாக இருக்கிறது. அந்த குழந்தைகளால் அவ்வளோ பாரத்தை சுமக்க முடியல. அவர்கள் தற்கொலை முயற்சிக்கு கூட போகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அந்த எண்ணத்திற்குள்ளே ஆளாகிறார்கள். வேறு விதமான கேம்ஸுக்குள்ளே போய் அவங்க என்ன செய்கிறாங்க, மறைவாக விளையாடுகிறார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம்னா அந்த பெற்றோர்கள். ஏன்னா அவர்கள் மேலே பலுவை வைக்கிறாங்க, பெரிய ஒரு பாரத்தை வைக்கிறாங்க. அவங்க சரியானதை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளலை. இந்த நற்செய்தி அவங்க குழந்தைகளுக்கு சரியாய் அறிவிக்கலை. இயேசுவை அறிவிக்காத ஒரு குடும்பங்கள் இருக்கிறது. இயேசுன்னா யாருன்னு தெரியல, பைபிள் யாருன்னு தெரியல. அந்த இடத்துல நம் பிள்ளைகளுக்கே நற்செய்தி தெரியல அப்படின்னா, நம்ம ஒருவேளை அந்த பிள்ளைகளை கண்டுபிடிச்சு சொன்னோம்னாக்க அதை வியாக்கியானப்படுத்துவதற்கு பெற்றோர்கள் பக்கத்தில் இருக்காங்க. இல்லை, என் பிள்ளைக்கு தெரியும், இப்போ தான் அவள் சொல்லலை, அப்புறம் சொல்லுவா. அப்படி பாருங்கள், இன்றைக்கி நிறைய விதத்தில் நம்ம பூசி முழுகக்கூடிய ஒரு கஷ்டத்திற்குள்ளே கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, பவுல் போல, அப்பல்லோ போல, ஆண்டவரோடு இருந்த உடன் பணியாளர்கள் எல்லாருமே நற்செய்தி அறிவிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அவங்க வாயை மூடிக்கொண்டு இருக்கலை. இன்றைக்கி நாம் எல்லாருமே நற்செய்தி அறிவிக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் பேச சொல்கிறாரு, செயல்பட சொல்கிறாரு, இரக்கம் காட்ட சொல்கிறாரு, கண்ணீர் விட சொல்கிறாரு. எந்த வழியாகவாவது நீ நற்செய்தி அறிவிக்க முடியும். இன்றைக்கி பல விதத்தில் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. கேசிட்ரிச், இந்த கொரோனாவினுடைய அந்த காலங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்த பொழுது எங்களுக்கு வேறு வழியே தெரியல. எந்த பக்கம் போய் ஆண்டவருடைய செய்தியை சொல்வதென்று தெரியாது. கேசிட்ரிச் என்கிற யூடியூப் சேனலில் நாங்கள் எங்களுடைய செய்திகளை கொடுத்தோம். நிறைய பேர் யூடியூப்பில் நிறைய செய்திகள் வெளிவந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த தலங்களை எல்லாம் பயன்படுத்தி கடவுள் என்ன செய்தார், செயல்பட்டார் என்பது தான் நாங்கள் புரிந்து கொள்கிற உண்மை. இந்த அருமையான வேளையில் இதை எதிர்த்து நிற்கிறவர்களும் இருந்தாங்க, இப்படிப்பட்ட காரியத்தை விரும்பாதவர்கள் இருந்தாங்க. நமக்கு பிசாசு வேறு எங்கேயும் கிடையாதுங்க, நம்மளை சுற்றி தான் இருக்கும். நம்ம நினைத்து கொண்டு இருப்பிறோம் நம்மோடு உடன் இருப்பவர்கள் ஒருவேளை கடவுளுடைய அடையாளமாக நம்மோடு இருக்கிறார்கள். இல்லை, பிசாசு ஒருவேளை அவர்களை அவருடைய ஏஜெண்டா வைத்திருப்பான். அந்த காரியத்தை முடுக்குவதற்காக அவன் முயற்சி செய்வான். நீ செய்ய வேண்டிய அந்த நற்செய்தி பணியை எப்படியாவது, நீ செய்ய வேண்டிய அந்த நன்மைத்தனத்தை எப்படியாவது அவன் என்ன செய்வான், மூடி ஆண்டவருடைய மகிமை வெளிப்படாதவாறு பார்த்து கொள்வான். நாம் தான் என்ன செய்யணும், அறிவு தெளிவோட ஆற்றலோட விழிப்பாக இருந்து செயல்படணும். மனிதர்கள் நம்ம ஏற்றுக்கொள்கிறாங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வதல்ல, செயல்படுவதல்ல, மாறாக ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்கிறாரா, ஆண்டவர் என்னுடைய காரியத்திலே மகிமை அடைகிறாரா என்பதை மட்டுமே நம்ம இலக்காய் வைத்து ஓடணும். நம்முடைய ஆண்டவருடைய சீடர்கள், ஏன் இயேசு ஆண்டவர், எல்லாருமே அப்படித்தான் ஓடுனாங்க. மனிதர்களை அவர்கள் மகிழ்விக்க நினைத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு பட்டாடைகளோட மாட மாளிகைகளுக்குள்ள அவங்க மகிமையாய் வீச்சிருந்திருப்பாங்க. நம்ம யூதாஸ் இஸ்காரியோத்து பெரிய லெவலில் இருந்திருப்பார். ஆனால் ஆண்டவர் எடுத்த வழிகள் வித்தியாசமானது. அதான் ஆண்டவர் சொல்ல, என் வழிகள் வித்தியாசமானவை, அதை அறிந்து செயல்படுகிறவர்கள் ஞானமிக்கவர்கள். இதோ இந்த ஞானமிக்க வார்த்தைகளை உள்வாங்கி இருக்கிற நீங்களும் ஆண்டவருக்காக ஏதோ ஒரு தளத்தில் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பாளர்களாக மாறுங்க. நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியத்துக்கு கூட கடவுள் பெரிய கைமாறை உங்களுக்கு வைத்திருப்பார். நம்பிக்கையோடு பயணிப்போம். ஆமென்.
தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய், தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய், தகுதியில்லா என்னை உம்மன்பினாய், தயவுடன் ஏற்பாய் பழி பொருளாய், தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய், தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய், தகுதியில்லா என்னை உன்னன்பினாள், தயவுடன் ஏற்பாய் பழி பொருளாய், தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன், உம் திருப்பதத்தில் என்னை ஏற்க வேண்டி, உம் அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட, உம் அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட, புகந்து நீரேற்பி ஏழையின் காணிக்கை இறைவாயிருப்பாய், நிலைக்கும் உறவாய் இறைவா இணைப்பாய், என் வாழ்வில் இனிதா.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தந்தை.